நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, நாம் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொட்டு நீர் உரப்பாசனம். விவரங்கள் கூறுபவர் முனைவர் மாணிக்க சுந்தரம் அவர்கள்.
வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். ஆரம்பத்தில் நமக்கு வந்து இந்த நீர் பற்றாக்குறை சமாளிக்கிறதுக்காக நாம வந்து இந்த சொட்டு நடைமுறைக்கு கொண்டு வந்தோம். அதற்கு பின்னாடி நமக்கு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணதுக்கு பின்னாடி சொட்டு உரப்பாசனம் அப்படின்னு ஒரு விவசாயி பயன்படுத்தினார்னா அந்த பயிருக்கு கொடுக்கக்கூடிய உரங்களையும் நாம பாசன நீரோடு சேர்த்து சொட்டு உரப்பாசனமாக செஞ்சால் மட்டும்தான் கிடைக்கக்கூடிய முழு பலனும் நமக்கு கிடைச்சு பயிர் மகசூல் அதிகரித்து அதன் மூலமாக பயிருடைய மகசூல் தரமும் மேம்படும் அப்படிங்கறது ஆராய்ச்சி மூலமாக தெரிஞ்சு இப்ப சொட்டு நீர் பாசனம் அமைக்கிற விவசாயிகள் எல்லாருமே கண்டிப்பா வந்து சொட்டு நீர் உரப்பாசனமாக அமைக்கணும். ஏன்னா வெறும் சொட்டு நீர் பாசனம் மட்டும் பயன்படுத்தி பிரயோஜனம் இல்ல. சொட்டு நீர் உரப்பாசனம் அப்படிங்கறது எப்படி நடைமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் நாட்டில் 1960 அந்த சொட்டு நீர் பாசனத்தை அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சப்போ பயிருக்கு சொட்டு நீர் பாசனம் மட்டும் கொடுத்துட்டு உரத்தை வந்து இப்போ நாம பயிருக்கு போற மாதிரி தெரிச்சு விட்டு பயன்படுத்தி பார்த்தாங்க. ஒரு 4 பாத்தீங்கன்னா தொடர்ந்து மகசூல் அவங்களுக்கு குறைஞ்சிட்டே வந்தது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, உப்பு போடுற மாதிரி உரத்தை நம்ம சாதாரண முறையில பயன்படுத்தோம்னா எந்த நேரத்துல எல்லாம் ஈரம் இருக்கோ அந்த இடத்துல இருக்கிற உரம் மட்டும்தான் பயிருக்கு பயன்படும். ஏன்னா சொட்டு பாசனத்துல ஒரு குறைவான பகுதி மட்டும்தான் ஈரமாகும். நம்ம சாதாரண முறையில பாசனம் பண்ற மாதிரி முழுவதுமே ஈரமாகாது. சாதாரண முறையில் உரம் பண்ணோம்னா எங்கெங்கெல்லாம் ஈரம் இருக்கோ அந்த இடத்துல உரம் மட்டும்தான் பயிர் கிடைச்சு விளைச்சு நல்லா அமையும். பொட்டாசு உரம் சொல்றோம் இல்லையா, அந்த பொட்டாஸ் உரத்தை வந்து நம்ம வந்து எல்லா பயிருக்குமே பயிர் உதிர்ச்சி பருவத்தில் நம்ம பயன்படுத்துறப்போ அது பயிருடைய தரத்தை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமா அதிக அளவுல நீங்க வந்து பொட்டாசு உரம் வந்து கரும்பு பயிருக்கு இட்டீங்கன்னா உதிர்ச்சி பருவத்துல கரும்புடைய சர்க்கரை சத்து அதிகரிக்கும். அதே மாதிரி மற்ற பயிர்கள்ல தரம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த பொட்டாஸ் உரத்தை அதிகமா கொடுக்கறதுனால நமக்கு கிடைக்கும். அதுவே வந்து சரியான முறையில நீங்க சொட்டு நீர் பாசனம் அமைச்சு சரியான முறையில உரத்தை வந்து நீங்க சொட்டு உரப்பாசனத்துல பயன்படுத்துறீங்கன்னா பயிர் மகசூல் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம பயிருடைய தரமும் பன்மடங்கு அதிகரிச்சு விவசாயிகளுக்கு லாபமும் கூடுதலா கிடைக்கும். அதுவே வந்து சொட்டு நீர் பாசனம் பண்ற விவசாயிகள் அனைவருமே வந்து சொட்டு நீர் உரப்பாசனமா பண்ணி அதன் மூலமாக இந்த பயனை முழுவதுமே நீங்க அனுபவிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த சொட்டு நீர் பாசனம் பண்றப்போ நம்ம சாதாரண முறையில பயன்படுத்துற எல்லா உரத்தையுமே நீங்க சொட்டு நீர் பாசனத்தில் பயன்படுத்த முடியாது. அதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்கு. ஏன்னா அதுல ரெண்டு நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, ஒண்ணு வந்து நீங்க இந்த சொட்டு நீர் உரப்பாசனம் பண்றப்போ நீங்க பயன்படுத்தக்கூடிய உரம் வந்து நீர் முற்றிலும் கரையக்கூடிய உரமாக இருக்க வேண்டும். உதாரணமா யூரியா எடுத்துட்டீங்கன்னா அது 100% ஈஸியா கரைஞ்சிடும். ஆனா சூப்பர் பாஸ்பேட் நீங்க எவ்வளவுதான் கரைச்சீங்கனாலும் அது கரையாது. அதனால வந்து நீர் முற்றிலும் கரையக்கூடிய உரமா இருந்தா மட்டுமே நீங்க சொட்டு நீர் பாசனத்தில் பயன்படுத்தணும். வெயில் முற்றிலும் கரையாத உரமா இருந்துச்சுன்னா அது அடைப்பு ஏற்பட்டு நமக்கு சொட்டு நீர் பாசனம் முழுவதுமே உபயோகப்படாமல் போயிடும். அடுத்த ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, நம்ம பயன்படுத்துற உரம் நீர் இருக்கக்கூடிய நம்ம பயன்படுத்துற உரத்தில் இருக்கக்கூடிய ரசாயன உப்புக்கள் நீர் இருக்கக்கூடிய ரசாயன உப்புகளோடு சேர்ந்து புதிசாக ஏதாவது ஒரு உப்பை உருவாக்கிடக்கூடாது. அதிகமா வந்து கால்சியம் மெக்னீசியம் அப்படிங்கிற உப்புகள் வந்து நம்ம பாசனில் அதிகமா இருக்கும். நீங்க வந்து சூப்பர் பாஸ்பேட் டை அமோனியம் பாஸ்பேட் இந்த மாதிரி உரங்களை வந்து நீங்க பயன்படுத்துறப்ப சொல்லி பாசனத்துல இதோ சொல்லி ஒரு உரப்பாசனத்துல பயன்படுத்தீங்கன்னா இந்த பாஸ்பேட்டை வந்து மெக்னீசியத்தோட சேர்ந்து மெக்னீசியம் பாஸ்பேட்ங்கிற புது உருவாக்கி இது வந்து அதே வந்து நாம வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது, இந்த சொட்டு நீர் உரப்பாசனம் பண்றப்ப நீர் முற்றிலும் கரையக்கூடிய உரமாகவும் உரத்தில் இருக்கக்கூடிய ரசாயனம் பாசத்தில் இருக்கக்கூடிய ரசாயன உப்புகளோடு சேர்ந்து புது விதமாக ஏதாவது ரசாயன உப்புகளை உருவாக்காது. இந்த மாதிரி உரங்களை தேர்வு செய்து நம்ம சொட்டு நீர் உரப்பாசனத்தை பயன்படுத்தணும். தண்ணி மேல டெஸ்ட் பண்றது ரொம்ப முக்கியம். சொட்டு நீர் பாசனம் போறப்போ நீங்க மண் தண்ணி ரெண்டையுமே டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும். அவை இதுல நிறைய உரங்கள் இருக்கு. இப்ப வந்து பார்த்தாலும் சாதாரண முறையில நம்ம பண்றப்போ யூரியா போரியா பொட்டாஸ் இது ரெண்டுமே நமக்கு வந்து அரசு மானியத்தில் கிடைக்குது. இந்த ரெண்டு உரமும் தாராளமா நீங்க சொட்டு நீர் உரப்பாசனத்தை பயன்படுத்தலாம். ஏன்னா யூரியா பொறுத்த வரைக்கும் அது 100% தண்ணியில் கரையக்கூடிய உரம். அதே மாதிரி யூரியா இருக்கக்கூடிய எந்த உப்பு சேர்ந்து பாத்த நீர்ல இருக்கக்கூடிய உப்போட சேர்ந்து புதுசாக எந்த உப்பை உருவாக்காது. அதனால பயிருக்கு வந்து தலைப்பு கொடுப்பதற்கு நாம தாராளமா யூரியாவை வந்து சொட்டு உர பாசனத்தை பயன்படுத்தலாம். அடுத்தபடியா அந்த சாம்பல் சத்து கொடுப்பதற்கு நம்ம வந்து யூரியா பொட்டாசியம் சொல்லிட்டு ஒரு உரத்தை பயன்படுத்துறோம். இந்த உரம் வந்து தண்ணீர் நல்லா கரையக்கூடிய உரம் தான். உடனடி கரையினால கூட நீங்க ஒரு 12 நேரம் ஊற வச்சு பின்னர் வடிகட்டி அதை பயன்படுத்தலாம். தாராளமா தனித்தனியா உரத்தை கரைச்சிக்கிட்டு கொடுக்கல போட்டு ஒன்னா கொடுத்து நீங்க கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ மண்சத்து தரக்கூடிய அந்த பாத்திரம் சொல்றோம் இல்லையா, இதை வந்து சொட்டு பாசத்துல பயன்படுத்துறதுக்கு நம்ம சிவாசம் பண்றது இல்ல. அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம பயன்படுத்தக்கூடிய உரத்தில் இருக்கக்கூடிய உப்பு வந்து நம்மளுடைய பாத்திரங்களில் ஏதாவது இந்த கால்சியம் மெக்னீசியம் இருக்கிற உப்புகள் எடுத்துச்சுன்னா கால்சியம் பாசத்தை மாறி அது உப்பு வந்து அடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மண்சத்து உரம் முழுவதுமே வந்து பயிருக்கு ஆர்வ வளர்ச்சி நிலையே தேவைப்படும். ஏன்னா வேர் வளர்ச்சி நன்றா இருப்பதற்கும் பயிர் வந்து வறட்சி தாங்கி வளர்வதற்கும் மண்சத்து வந்து நம்ம வந்து பயிருக்கு வந்து நடவு பண்றப்பவே முழுவதும் நம்ம சிபாரிசு பண்றதுனால சொட்டு உர பாசனத்தில் வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம சிபாரிசு பண்றதில்ல. அப்படி நீங்க மண்சத்தை வந்து சொட்டு உர பாசனத்தில் பயன்படுத்தணும்னா நீரில் முற்றிலும் கரையக்கூடிய சிறப்பு உரங்கள் சொல்லிட்டு ஒரு சில உரங்கள் இருக்கு. மானவமணியம் பாஸ்பேட் பாஸ்பாரிக் இந்த மாதிரி உரங்கள்லாம் இருக்கு. அதை வந்து நீங்க மண்சத்து கொடுக்கற தாராளமா பயன்படுத்திக்கலாம். ஆனா நாம சாகுபடி பண்ற பயிரை பொறுத்து நம்ம பகுதியில் சாகுபடி பண்ற பயிரை பொறுத்த வரைக்கும் நம்ம சிபாரிசு பண்ற மண்சத்து உரம் முழுவதுமே நீங்க அடியோரமா போட்டுடலாம். சூப்பர் பாஸ்பேட்டாவும் இந்த டிஏடியாவும் அடியோரமா போட்டுட்டு யூரியா அப்புறம் அந்த நம்ம மூரியட்டா போட்டார் இதுல இருந்து வந்து தாராளமா நாம சொட்டீர் உர பாசனத்துல பயன்படுத்தலாம். டிஏடி வந்து நம்ம பாசனையை வந்து உப்புக்கள் இல்லாத நல்ல நீராக தெரிஞ்சுக்கிட்டு நீங்க டிஏடியை பயன்படுத்தலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பயிருக்கும் சொட்டீர் உர பாசனத்துல வந்து எந்தெந்த பருவத்துல எவ்வளவு உரத்தை கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து நாங்க அட்டவணையா தயார்படுத்திருக்கோம். பயிருடைய எந்தெந்த வளர்ச்சி பருவத்துல எந்தெந்த மாதிரி உரம் தேவைப்படும் எவ்வளவு உரம் தேவைப்படும் அப்படிங்கறத சரியான முறையில் கணக்கிட்டு கொடுக்க முடியும். உதாரணமா பாத்தீங்கன்னா தலைச்சத்து அப்படிங்கறது பயிர்களுடைய ஆரம்ப வளர்ச்சி பருவத்துல நிறைய தேவைப்படும். மணிச்சத்து அப்படிங்கிறது பயிர் வளர்ச்சி பருவம் முழுவதும் தேவைப்படும். சத்து அப்படிங்கிறது அது வந்து நம்ம பயிர் தரத்தை மேம்படுத்தக்கூடிய உரம் அப்படிங்கறதுனால அது வந்து அதிகமா வந்து உதிர்ச்சி பருவத்துல நம்ம பயன்படுத்துவோம். அதே வந்து இந்த மாதிரி ஒரு பயிர்களுடைய வேறு வளர்ச்சி பருவத்துல எவ்வளவு மணிச்சத்து எந்த சமயத்தில் அதுக்கு தேவைப்படும் எவ்வளவு மணிச்சத்து தேவைப்படும் எவ்வளவு சாம்பல் சத்து தேவைப்படும் அப்படிங்கறத சரியான முறையில நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்டவணை தயார் பண்ணி ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் அதாவது ஒரு 3 நாள் இடைவெளி அல்லது 5 நாள் இடைவெளி அல்லது ஒரு 7 நாள் இடைவெளி நம்ம சொல்றோம். அதாவது விவசாயிகள் நல்ல முறையில் அவங்களுக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனா ஒரு 7 நாள் இடைவெளியில மொத்தமா கொடுக்கக்கூடிய உரத்தையும் வந்து நீங்க ஒரு 7 நாள் இடைவெளியில பிரிச்சு பிரிச்சு கொடுத்தீங்கன்னா இப்ப ஒரு தக்காளி ஒரு 100 நாள் பெயர் இருக்குதுன்னா நம்ம சாதாரண உரமுறை கொடுக்கிறப்ப 2 நேரம் அல்லது 3 நேரம் தான் கொடுப்போம். அதே வந்து நீங்க சொட்டீர் உரப்பாசனம் மூலம் கொடுக்கிறப்போ அந்த மொத்தமா கொடுக்கக்கூடிய உரத்தை வந்து 30 பங்கா பிரிச்சு ஒரு 3 நாள் இடைவெளியில நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி வரப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பயிருக்கு தேவையான அந்த உரம் வந்து சரியான நேரத்தில் பயிருக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் உரம் வந்து வீணாகிறது நமக்கு ரொம்ப குறைக்கும். அதாவது நீரில் முற்றிலும் கரையக்கூடிய சிறப்பு உரங்கள் வந்துட்டு இருக்கு. அது வந்து நம்ம முழுமையா பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏன்னா வந்து அதோட விலை வந்து நம்ம சாதாரண உரத்தோட கம்பேர் பண்றப்போ அது முழுவதும் இறக்குமதி பண்ணி வருது. வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்ண வர்றதுனால அது அரசாங்கத்துடைய இந்த மானியத்தில் அது வந்து வர்றதில்லை. சாதாரண நம்ம பயன்படுத்தணும். நீர் முற்றிலும் கரையக்கூடிய சிறப்பு உரத்துக்கும் பாத்தீங்கன்னா 10-15 மடங்கு இது அதிகமாயிருக்கும். அதனால வந்து நம்ம எல்லா பயிர்களுக்குமே நம்ம சாகுபடி பண்ற பயிர்களுக்கு வந்து நீர் முற்றிலும் கரையக்கூடிய சிறப்பு உரங்களை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. அதனால நாம வழக்கமா சாகுபடி பண்ற இந்த கரும்பு வாழை காய்கறி பயிர்கள் எல்லா பயிர்களுக்குமே தலைச்சத்து கொடுக்கறதுக்கு நீங்க யூரியாவை தாராளமா பயன்படுத்தலாம். மனிதத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூப்பர் பாஸ்பேட் அது வந்து சிக்கல் சூப்பர் பாஸ்பேட்டோ அல்லது டிஏபியோ வந்து அடியுரமா முழுவதுமா கொடுத்துட்டு அதே மாதிரி பொட்டாசை பொறுத்த வரைக்கும் ஊரேட்டா பொட்டாஸ் இந்த வெள்ள பொட்டாசாலும் சவு பொட்டாசியா நீங்க நீரில் கரைச்சு அதையும் வந்து ஒரு சிறு பங்குலா பிரிச்சு கொடுத்தா நிச்சயமா வந்து நம்ம இப்ப சாதாரண முறையில பண்றதை விட நமக்கு பல மடங்கு வந்து மகசூலும் கூடுதலா கிடைக்கும். பயிரோட தரமும் நல்லா இருக்கும். பாசன நீருடைய பற்றாக்குறையும் குறைக்க முடியும். அதே சமயத்துல உரத்தையும் நாம குறைக்க முடியும். அதே வந்து இந்த சொட்டீர் உரப்பாசனங்கிறது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய சந்தர்ப்பம். இது வந்து நமக்கு நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளுக்கு சும்மா வந்து இது ஒரு நல்ல ஒரு பயனா இருக்கும். ஒவ்வொரு பயிருக்கு எவ்வளவு கொடுக்கணும் உரம் கொடுக்கணும் அப்படிங்கறது நம்ம அட்டவணையா பண்ணி கொடுத்துருக்கோம். அதை நீங்க வந்து வாங்கிட்டீங்கன்னா ஈஸியா வந்து இந்த சொட்டீர் உரப்பாசனத்தை நல்ல முறையில நீங்க பயன்படுத்தி நல்ல மகசூலும் தரமான ஒரு விலை பொருளை அடைய முடியும். நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய பாசன நீரோட தரம் வந்து ரொம்ப குறைவா இருக்க சமயத்துல பாத்தீங்கன்னா அடைப்பு ஏற்படும். நீங்க தொடர்ந்து யூரியா வந்து சொட்டு நீர் உரப்பாசனத்தில் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஏன்னா யூரியாங்கிறது வந்து அதிக தண்ணீரோட உரம் உப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது குழாய்க்குள்ள உப்பு படராம இருந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கலாம். கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த உப்பு படுறதே குறையும். அதனால நாங்க எப்படி பாஸ் பண்றோம்னா எங்கெங்கெல்லாம் வந்து இந்த பாசனை குழாய்கள்ல உப்பு அடைப்பு இருக்கு அந்த மாதிரி பகுதிகளில் யூரியா வந்து நீங்க கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா வந்து அந்த உலை அடைப்பு அப்படிங்கறத நம்ம பெருமளவில் தவிர்க்க முடியும். அந்த ஆசிட் கிளீனிங் அதெல்லாம் தேவைப்படாது. அதாவது என்ன சொல்றோம்னா, ஒரு கிலோ உரத்தை வந்து அஞ்சு லிட்டர் தண்ணியில கலந்து நம்ம கொடுக்கணும். திருப்பதிக்க போட்டு உரப்பாசனத்துல போறப்ப அதுல வர தண்ணியும் டைல்யூட் ஆயிடும். தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்துல துல்லிய பண்ணை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலமா ஒரு 1000 ஏக்கர்ல பல்கலைக்கழகத்திலே வந்து விவசாயிகளுடைய வயல்களுக்கு நேரடியாக சென்று துல்லிய பண்ணை திட்டத்தை வந்து நாங்க செயல்படுத்த போற சமயத்துல தான் இந்த சொட்டு நீர் பாசன அமைப்பை பயன்படுத்துறப்போ சாதாரணமா நம்ம லெவலா இருக்கிற ஃபீல்ட்ல வச்சு போட்டு மேட்டு பாக்கிப்படை அமைப்பு மூலமாக தொண்டர் உரப்பாசன முறையை நல்ல முறையில பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆராய்ச்சி மூலமா தெரிய வந்தது. அதுக்கு பின்னாடிதான் வந்து நம்ம சாதாரணமா சாகுபடி பண்ற எல்லா இடைவெளி குறைந்த பயிர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மேட்டு பாக்கு முறை வந்து ரொம்ப சிறந்த முறை அப்படிங்கறது எங்களுக்கு தெரிய வந்தது. அதாவது அந்த 4 அடி இடைவெளி உள்ள மேட்டு பாக்கி 1 அடி இடைவெளி உள்ள ஒரு வாய்க்கால் சாதாரண முறையில நம்ம தண்ணீர் போறத விட இந்த மேட்டுப்பாத்தி முறையில நீங்க பண்றப்போ அந்த பயிருக்கு கிடைக்கக்கூடிய பாசன நீரினுடைய அளவும் அதே மாதிரி உரத்துடைய அளவும் அதிகமாயிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மேட்டுப்பாத்தி நீங்க ஒரு தடவை அமைச்சிட்டீங்கன்னா எல்லா பயிர்களுக்கும் பயிருக்கு இடைவெளி குறைவா இருக்கக்கூடிய எல்லா பயிர்களுக்கும் நம்ம அதுல சாகுபடி பண்ணிக்கலாம். அது மட்டும் இந்த வாய்க்கால் பொறுத்த வரைக்கும் எதுக்கு வந்து வாய்க்கால் போடுறோம் அப்படின்னா அது வந்து மழை குறைவாக இருக்க சமயத்துல அது பெய்யக்கூடிய மழையை வந்து சேமிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அதிகமான மழை பெய்யக்கூடிய சமயத்துல அது ஒரு வடிகாலாகவும் அதை பயன்படுத்திக்கலாம். மேட்டுப்பாட்டி முறையில பண்றப்போ நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது அப்படிங்கறதுனாலதான் இப்ப பயிர் இடைவெளி குறைவாக இருக்கக்கூடிய அந்த பயிர் அதாவது காய்கறி பயிரான தக்காளி மிளகாய் வெண்டை கத்தரி அது மட்டும் இல்லாம மக்காச்சோளம் சூரியகாந்தி இந்த மாதிரி பயிர் இடைவெளி ஓரளவுக்கு குறைவான இருக்கிற பயிர்கள் எல்லாத்துக்குமே மேட்டுப்பாட்டி முறையில நல்ல முறையில பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம இந்த மேட்டுப்பாட்டி முறையில போடுறப்ப ஒரு பயிர் சாகுபடி பண்ணதுக்கு பின்னாடி சொட்டை பாசனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மண் வந்து ஈர்க்கமாகாது. மண் எப்பவுமே பொது பொதுவா இருக்கும். அதே மாதிரி கலை வளர்ச்சி ரொம்ப குறைவா இருக்கும். அதனால இந்த மேட்டுப்பாட்டி முறையை நீங்க வந்து ஒரு பயிர் சாகுபடி பண்ணி அறுவடை பண்ணதுக்கு பின்னாடி லேசா மண்ணை மட்டும் கொத்தி விட்டுட்டு அந்த கலையெல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்படியே நீங்க அடுத்த பயிரை நீங்க சாகுபடி பண்ணலாம். பயிர் இடைவெளி கொஞ்சம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த இறைவரிசை முறையில உதாரணமா வந்து வீரிய விட்டுறாங்க தக்காளினா அந்த பக்கவாட்டு குழாய்க்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு வரிசையிலையும் வெங்காயம் மாதிரி பயிர் பக்கவாட்டு குழாய்க்கு ஒரு சைடு 4 வரிசை இன்னொரு சைடு 4 வரிசையும் போடலாம். அதே மாதிரி கொத்தமல்லி எல்லா பயிரும் நீங்க வந்து இப்ப ஒரு தனப்பு நடுவில் ஒரு உர பயிர் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா கூட தனப்பு மாதிரி பயிர் போட்டு நீங்க போட்டுட்டு அவரை அப்படியே வச்சு விட்டு நீங்க சொட்டு பாசத்துல போட்டு அப்படியே மடக்கி விட்டுட்டு நீங்க அதை பயன்படுத்தலாம். இந்த அமைப்பு வந்து ரொம்ப ஒரு அருமையான அமைப்பு. இது வந்து இந்த மேட்டுப்பாட்டி முறைங்கிறது வந்து இப்ப எல்லா விவசாயிகளுமே காய்கறி பயிர் சாகுபடிக்கு மற்ற எல்லா பயிர் சாகுபடிக்குமே பயன்படுத்திட்டு இருக்காங்க. தாராபுரம் பகுதியில கோயிலாபுரம் ஒரு வில்லேஜ்ல ஆரம்பத்தில் அவங்க ஒரு 100% வந்து சொட்டீர் பாசனமே யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு கட்டுப்பாடா இருந்தாங்க. அது ரொம்ப வறட்சியான பகுதிக்கு பின்னாடி இப்ப பாத்தீங்கன்னா 100% விவசாயிகள் அங்க சொட்டீர் பாசன முறை தான் பயன்படுத்துறாங்க. அவங்க ஒரு முதல்ல ஒரு வெங்காயம் அதுக்கு அடுத்து ஒரு மக்காச்சோளம் அதுக்கு அடுத்து அதிலேயே வந்து அவங்க நெல் சாகுபடி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் என்ன பண்றாங்கன்னா இந்த சொட்டீர் பாசன அமைப்பை அப்படியே பயன்படுத்தி நெல்லையும் வந்து சொட்டீர் உரப்பாசனத்துல பண்ணிட்டு இருக்காங்க. வெங்காயத்துக்கு நல்ல லாபம் கிடைக்குது, மக்காச்சோளத்துக்கு ஒல்லாலும் கிடைக்குது. அதனால நெல்லுல வந்து ஒரு சராசரியான ஒரு மகசூல் எங்களுக்கு கிடைச்சா கூட போதும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. பாசன சபை தலைவர் ஒருத்தர் பேசினாரு. அவர் சொல்றப்ப ஒரு சின்ன ஒரு கணக்கு சொன்னார். அவர் என்ன பார்த்தா வெங்காய பயிர் வந்து நாங்க ரொம்ப நல்ல லாபம் எடுத்துக்கோ அப்படிங்கறது எப்படி சொன்னார்னா சாதாரண முறையில வெங்காயம் போடுறப்போ எங்களுக்கு 1 ஏக்கருக்கு 10 டன் கிடைக்கும். அந்த டன்னுக்கு அவர் வித்தது வந்து ஒரு 50 ரூபா விலை இருந்துச்சு. 50 ரூபா விலை வச்சோம்னா 5 லட்சம் ரூபாய் எங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்துல வந்து சொட்டீர் பாசன முறையில நாங்க பண்றப்போ எங்களுக்கு 13 டன் வெங்காயம் கிடைக்குது. அது கூடுதலான மகசூல் கிடைக்கிறது இல்லாம கூடுதலா விலை கிடைக்கலாம 1 ஏக்கர் விவசாயம் பண்ற விவசாயி வந்து 2.5 ஏக்கர் சாகுபடி பண்ணலாம். அதுதான் ரொம்ப முக்கியமாக சொன்னார். அதாவது 1 ஏக்கர் வெங்காயம் சாகுபடி பண்ணலாம் அந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்கு அப்படிங்கிற விவசாயி சொட்டீர் உரப்பாசனம் பண்ணார்னா அவரு 2.5 ஏக்கர் வரைக்கும் சாகுபடி பண்ணி அதன் மூலமாக நாங்க வந்து 1 ஏக்கர்ல 10 டன் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு 2.5 ஏக்கர்ல வந்து 13 டன் 1 ஏக்கருக்குறப்போ எங்களுக்கு 50 டன் வரைக்கும் கூடுதல் மகசூல் கிடைக்குது. அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லிட்டு அவங்க வந்து எல்லா பயிர்களுக்குமே அவங்க போற எல்லா பயிர்களுக்குமே இந்த சொட்டுநீர் உரப்பாசனத்தை பயன்படுத்தி எல்லா பயிரும் பண்ணிட்டு இருக்காங்க. சொட்டுநீர் உரப்பாசனம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு 5 நிமிஷம் வந்து மோட்டர் ஆன் பண்ணி நிலத்துக்கு ஈரம் பண்ணிக்கிட்டு அதுல ஒரு 10 நிமிஷம் வெறும் தண்ணீர் மட்டும் விட்டு ஒரு நிலத்துக்கு ஈரப்படுத்திக்கிட்டு அதுக்கு பின்னாடி நீங்க வந்து சொட்டுநீர் உரப்பாசனத்தை ஆரம்பிச்சு குறைந்த நீங்க கொடுக்க ஆரம்பிச்சுன்னா சொட்டுநீர் உரப்பாசனங்கிறது உங்களுடைய ஒரு 1/2 மணி நேரம் 20 லிட்டர் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முடிஞ்சிடும். அதற்கு பின்னாடி வந்து நீங்க 10 நிமிஷம் வந்து வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சீங்கன்னா அந்த குழாயில் இருக்கக்கூடிய உரம் மட்டுமே வர எல்லாமே வந்து வெளியேறி உள்ள வந்து அந்த தேவையில்லாத அந்த பாட்டில் படுறது உரம் வந்து பாசன குழாயில் அடைக்கிறது தங்கி இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம சரியான முறையில் நமக்கு பயனா இருக்கும்.
இதுவரை நாம் சொட்டு நீர் உரப்பாசனம் பற்றிய விவரங்களை கேட்டறிந்தோம். விவரங்களை கூறியவர் முனிவர் மாணிக்கசுந்தரம் அவர்கள். நேயர்களே, நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 2431055.
நிகழ்ச்சி நமது பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது.